எல்லாம் உள்ள பெருமானுடைய திருவுளை திறமையேற்கொண்டு இப்பொழுது திருவிளையாடல் பிராண சிந்தனைக்கு வருகிறோம். திருவிளையாடல் பிராணத்தில் நாம் சென்ற முறை நினைத்ததெல்லாம் பழியஞ்சின படலம் என்ற ஒரு பகுதியை நாம் சிந்தனை பண்ணோம். இப்பொழுது வாயில் கூட சொல்லத்தகாத, மனதால் கூட நினைக்கத்தகாத ஒரு பெரிய பாதகம், அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாதகம் செய்தவனுக்கும் பெருமான் கருணை சுரந்து ஆட்குள்ள போகிறான் அந்த ஒரு வரலாற்றை நாம் நினைக்கிறோம். ஆனா அந்த பாதகம்ங்கிறது மனதாலும் நினைப்பதற்கு கூட முடியாது, அதான் மாபாதகம் என்று சொன்ன மாபாதகம், பெரும் பாதகம். இந்த மாதிரி பாதகத்தை செஞ்சதான் நம்ம இதுவரைக்கும் யாரையும் கேள்விப்பட்டது. அப்படிப்பட்ட ஒருவனுக்கு கூட பெருமான் கருணை சுரந்த பகுதிதான் மாபாதகம் தீர்த்தப்படலம் என்று சொன்ன. அப்ப அப்படிப்பட்டவன் யார், அவன் எங்க இருக்கிறான், என்ன பாதகம் செய்தான், எப்படி கருணை பெருக்கு வருகிறது என்பதை எல்லாம் நாம் எண்ணுவதுதான் இந்த சிந்தனையுடைய தொடக்கம். இப்பொழுது நாம் நேயர்களை மதுரை கிடைக்கிறோம், மதுரைக்கு போறோம். இந்த மதுரையிலே அப்பொழுது ஆட்சி செலுத்திக் கொண்டிருந்தவர் குலோத்துங்க பாண்டியன் என்ற பெயர், குலோத்துங்க பாண்டியன் என்பவன். அந்த குலோத்துங்க பாண்டியன் காலத்தில் நடந்த செய்தி இது. அங்கே அவந்தி என்ற ஒரு ஊர், அவந்தி என்பது நம்ம திருவிழா பாணத்தில் பார்ப்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 64 திருவிழாடுகள்ல மதுரையிலேயே நிகழ்ந்தனவும் உண்டு, மதுரைக்கு அண்மையதாக இருக்கிற ஊர்ல நிகழ்ந்தனவும் உண்டு. ஆனா அண்மையில் வந்தாலும் கூட முடிவு என்னமோ மதுரையில் வந்து பெருமானி வழிபட்டு அப்படி நடைபெற்றுடும், அதனாலதான் மதுரை திருவிழாடு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. எனவே அவந்தி என்ற ஒரு சின்ன ஊர், அதுல வாழுகின்ற ஒருவன். அவர் என்ன அமைப்புன்னு கேட்டா பூசுரன் என்று சொன்னார். பூசுரன் என்று சொன்னா, இது நம்முடைய பார்ப்பனருடைய குலத்துல பூசுரன் என்று சொல்வது, பார்ப்பனரை பூசு சொல்வோம். நம்ம ஞானசம்பந்தர் அருமையா சொல்வார், பூசுரன் ஞானசம்பந்தன் தேற்றி தென்னனுடல் உற்ற தீப்பினி ஆயின தீர தாத்திய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமி. இங்கே ரொம்ப அருமையான பதியம், மந்திரம் ஆவது நீரு வானவர் மேலது நீரு என்ற அற்புதமான பதியத்தை பாடி திருக்கடை காப்பு கடைசி பாட்டுல. இது யார் பாடியது என்றால், ஆற்றல் அடல்விடையேறும் ஆலவாயான் திருநீற்றை போற்றி புகழி நிலாவும் பூசுரன். பூசுரன் அது பார்ப்பனர் குலச்சிறுவர். ஞானசம்பந்தன் தேர்த்தி தென்னன் உற்ற தீப்பினி ஆயின தீர சாத்திய பாடல் பத்து வல்லவர் அல்லவர் சாமி. எனவே எதுக்காக சொல்றதுன்னா, நான் இன்னும் சொல்லியிருக்கேன், மேற்கோள் சொல்றதுடைய நோக்கம் ஏதோ புலமை காட்டுவதற்கல்ல. பூசுரன் என்றால் பார்ப்பனர் குலத்தவர் என்பது தனிப்பட்ட பாடம் வந்துடணும். அது இங்கும் இருக்கிறது, திருவிழாவினுடைய திருமுறைகளிலும் இருக்கிறதுக்காக சொன்ன. எனவே அந்த அந்தனர் குலத்தவன் அதுல அவன் எப்படிப்பட்டவன், அந்த தலைவன், அந்த குடும்ப தலைவன் எப்படி பண்ண, ரொம்ப தகமான ஆள், பொறுமைன்னா நீங்க பாரதத்துல தர்மருடைய பொறுமையை பார்த்திருப்பீங்க. அப்படி அதற்கு ஒரு அடுத்த ஆளா ஒருவரை சொன்னீங்கன்னா இந்த சொல்லு, அந்த குடும்ப தலைவனாக இருப்பவன் வெறும் காய்சீனம் மாறிய வேதியன், வெறும் காய்சீனம் மாறிய வேதியன். அவனை அறிவுப்படுத்துகின்ற பொழுது கோபம்ங்கிறது என்னன்னு தெரியாதா, கோபம் என்ன பண்ணும்னு கேட்டா, திருவள்ளுவர் போல இனி சொல்வதற்கு நாதி எது இல்லவா, தேவையும் வேணாம் அவர் சொல்லிட்டார், அதுக்கப்புறம் என்ன சொல்ல போறான், ஒண்ணும் கோபம் எது செய்யும். ரொம்ப அருமை, அவர் வெகுலாமின்னு ஒரு அதிகாரமே வைத்திருக்கிறார், நான் அதை முழுதும் சொல்ல போறது இல்லை. கோபம் என்ற ஒன்று தன்னையும் கொல்லும், தன்னை சேர்ந்தவர்களையும் கொல்லும் என்று சொன்னார். தன்னைத்தான் காக்கில் சினங்காக்க, அப்பா நீ உன்னையே நீ பாதுகாப்பா செய்ய, பாதுகாப்பா வைத்துக் கொள்ளும் என்ன சொன்னாரு, கோபம் வரப்படாதுப்பா அப்படின்னு சும்மா இருக்கிறான சிலிப்பு கொடுத்தான், காவாக்கால் இல்ல என்ன, தன்னையே கொல்லும் சினம் என்ன பண்றது, சிலிப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தானே என்ன பண்றது, சரி அதுக்கும் பதில் சொல்லு, காவாக்கால் அப்படி இல்லைன்னா தன்னையே கொல்லும். அப்போ இந்த கோபம் இருந்தா தன்னைத்தானே கொண்டுடுங்கிறீங்க, ஆமாப்பா அது மட்டுமா, அது மட்டுமா, தன்னை சேர்ந்தாரையும் கொல்லும். சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி அடாராடா. இனி ஒரு புலவன் வந்து ஒரு நீதி சொல்ல வேணுமா ஐயா நமக்கு? தேவையா நமக்கு? சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி, அங்கேயே தன்னை கொள்வதை வச்சுட்டார். இந்த சினங்கிறது யாரை போய் சேருதோ அவங்களை குளோ சொல்றோம், முடிச்சிடும். சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏமப்புனையை சுடும் அப்படின்னு. தனக்கு வேண்டியவர்கள் இருக்காங்க பாருங்க, அவர்களையும் மெதுவா சுட்டு விடும், கொண்டு விடும். அப்போ கோபம் என்பது தன்னையும் கொல்லும், தன்னை சேர்ந்தாரையும் கொல்லும். பத்து குரல் போயிருக்கார். ஏனைய வெள்ளி தெரியல் காண்க. எனவே வெறுவும் காய்ச்சின மாறிய வேதியன், அந்த கோபம் கிட்ட இல்லவே இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு ஆள். ஆனா அவனுக்கு வாய்ச்சது என்னங்கிறீங்களா? இந்த வாய்ச்சதுன்னு சொன்னது வலியல் சொல்லு. வாய்ச்சது எப்படி அப்படின்னாரு, அதுக்கு நேர் மறுதல. என்ன பண்றது, என்ன பண்றது? மறுவும் காதல் மானே ஏனும் பேரினால், இந்த இலக்கிய ஆசிரியர்களுக்கு. அதனாலதான் நீங்க ஒரு ஒரு வரலாற்றை இலக்கிய ஆசிரியனோடு சேர்ந்து படிப்பதற்கும் வெறும் கதையெழுதர் ஆசிரியனோடு சேர்ந்து படிப்பதற்கும் வேற்றுமை இருக்கு. ஏன்னா அவன் கிட்ட கதை தான் இருக்கும், இவங்க தான் நயம் இருக்கு. அவனுக்கு ஒரு மனைவியினர், அப்படி சொல்லப்படாதோ, மனைவிங்கிற ஒருத்தி இருந்தா அப்படின்னு. என்ன அர்த்தம்? மனைவி என்ற ஒருத்தி என்றார் மனைவி அல்லல் என்று தோன்றும். மனைவின்னு பேர்ல ஒருத்தி இருந்தா அப்படின்னு என்ன தெரியுது? நேரில் திருக்குறள் கலைக்கிறோம், அங்க போகாம இருக்க முடியாது. பொது உண்பர் நன்னியின் பரத்தனின் மாறும். கடத்தருக்கு புறப்பட்டான். போகும்போது என்னங்க, இந்த சட்டையை நேத்து போட்டுருங்க, வேணாம் இன்னைக்கு வேற சட்டை போடுங்க. என்ன பரவாயில்ல, அட நீங்க ஒண்ணு அருமையா சட்டை போடுங்க. எனக்கு பட்டன் நீங்க போடல, இது பட்டன் எல்லாம் போட்டுட்டேன். தலை ஏன் பரண்டிருக்கு, நான் தீவி விடுறேன், தீவி விட்டேன். இப்படி தீவி விட்டு கடத்தருக்கு போகணும். இவதான் போக சொன்னது. போனா கடத்தர் ஒரு மணி நேரம் இல்லை, ஒரு பத்து மணி தொழில் இல்லை, என்னமா போனா வாங்கிட்டு வந்தான். வாங்கிட்டு வந்தவன கதவை முக்காலும் சாத்தி விட்டா. என்ன, நீ தானே பட்டன் போட்டு இது அந்த சட்டை வேணாம் இந்த சட்டை வேணாம் இதை போட்டுட்டேன். அப்ப என்ன பண்ணுனேன், நீ சொன்ன அதுக்கு தான் அல்வா தான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், வேற என்ன வாங்கிட்டு சொன்ன பேசல. என்ன நடந்து போச்சு? நீ இங்க இருந்து போனீங்களா, போகும்போது ரெண்டு பக்கமும் பெண்ணுன்னு பேர் படித்தவங்க எல்லாம் பல பேர் பார்த்தாங்க உங்களை, அதனால உங்க மார்பு அந்த பெண் உங்களை அந்த ஆண்மைத்தன்மைக்கு இழுக்காய் போட்டுது. பெண்கள் பார்க்கலையா, பெண்ணியலார் எல்லாரும் கண்ணில் பொது உண்பர். பெண்ணுன்னு பெயர் இருக்கும், அவங்க எல்லாம் உங்களை பார்த்தாங்க. ஏன்னு கேட்டா, தெருவில் போற ஆடவனை காரணமின்றி பார்த்தால் அவங்க பெண்ணா அல்லன்னு சொன்னாங்க. காரணமின்றி பார்த்தா, அதுக்காக தன்னுடைய கணவர் போயிருக்காங்க வந்திருக்காங்க, தன்னுடைய தமையன் போயிருக்காங்க வந்திருக்காங்க, தன்னுடைய சுற்றத்தார் வரப்போறாங்க வீட்டுக்கு அப்படின்னு சொன்னா வெளியில இருந்து காத்துக்கிட்டு பார்க்க கூடாதுன்னு அர்த்தம் இல்ல. வேறு தவறான நோக்கத்திலே ஒரு ஆடவனை ஒரு பெண் பார்ப்பாளானால் அவள் ஈக்குவல் டு பெண் அப்படி அல்ல, டேஷ். அதுதான் திருவள்ளுவர், பெண்ணியலார் எல்லாரும் பெண்ணுன்னு புடவு கட்டவங்க எல்லாம் உங்களை பார்த்தாங்க, அதனால் உங்க மார்பை நான் சொல்ல மாட்டேன். அது மாதிரி இங்க பெண்ணியலார் பெண்ணாது பெண் இயலார் என்றார் அப்படி சொன்னார். அது போல இங்கே மன எனும் பேரினால் என்ன, அவ எப்படிப்பட்ட அழகுடையவள்? நீங்க பெரும்பாலும் ஒரு பெண்ணை அழகுன்னு சொல்லும்போது என்ன பண்ணுவீங்க, திருமகளை போன்றவள், அது எல்லாரும் சொல்றது எல்லாரும் சொன்னது. அல்லது ரவி மன்மதனுடைய மனைவியால சொல்வாங்க, இங்கேயும் ரொம்ப அருமையா மன்மதனுடைய மனைவி போன்றவள் சொன்னார். சொல்லியதோடு இல்லாமல் ரொம்ப அருமையான ஒன்று, சித்திரத்துல ஒரு பெண்ணினுடைய உருவம் எழுதினா எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட உருவம்னு சொன்னார். ஏன் அது சித்திரத்தில் எழுதப்பட்டதா இருக்கணும் என்று கேட்டா, நீங்க தனியாக இருந்தீங்கன்னு சொன்னா சித்திரத்துல நீங்க எழுதும் போது என்னது என்னதான் அழகுடையவளா இருந்தா கூட ஒரு லேசா காத்துட்டுச்சுங்க, ஒரு மயிர் அப்படி வந்துடும். அல்லது அழகா பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கண்ணு ஒரு சிமிட்டு சிமிச்சிடும். நீங்க சித்திரத்துல இருந்ததுன்னா கண்ணு விழித்தது விழித்தாகவே இருக்கும், மயிர் அப்படி நீங்க அப்படியே வளைச்சு சிவன சிவனதாகவே இருக்கும். அதனால்தான் சித்திரத்தில் சொன்னார். அதனாலதான் கம்பரும் சித்திரத்தின் அலந்த செந்தாமரை ஒத்திருக்கும் முகத்தினை உண்ணுவா என்று சொன்னார். ஏன் குளத்துல இருக்கிற தாமரை போலன்னு சொல்லப்படாதா? குளத்துல போல இருக்க தாமரை என்ன வண்டு கிண்டு மோச்சுன்னு வச்சுங்க, ஒரு இதை அப்படி நுனியில இருக்கும், லேசா வெயில் பட்டுதுன்னு வச்சுங்க, கருகி இருக்கும், காத்துல அசையும். ஆனா சித்திரத்தில் அளந்த செந்தாமரை அப்படி இருக்கும். அதனால் சித்திரத்தின் அளந்த செந்தாமரை ஒத்திருக்கும் முகத்தினை உண்ணுவாள். கம்மன் கம்மன் அல்லவா? அது போல இங்கேயும் இவள் ரதிதான். எது போல என்னாரு? ரதி மட்டும் அல்ல, மண்புனை உருவும் காமரும் ஒப்பில் ஒப்பினர். ஒரு சுதையில இருக்க சித்திரத்தில் இருக்கிற அந்த பெண்ணு கூட தோத்து போடுவா, அதை விட அழகா இருப்பாள். சரி, இப்படிப்பட்ட ஒருத்தி அந்த பெண்ணு. இனி பாருங்க, பெயரே சொல்லல, பெயர் அந்த பாவம் பேர் என்ன, அந்த பொண்ணு பேர் என்ன, பெயர் சொன்னா கூட நமக்கு ஏழு நரகத்துல பாவம் கிடைக்க மாட்டேங்குது, அதனால வேணாம்ட்டேன். ஆமா, ஏன்னா அவ்வளவு பாதகமா இருக்கிறதுனால. எனவே அவனுக்கு ஒரு பையன் பிறந்தான். அந்த பையன் எப்படின்னா, கேட்கணுமா, அம்மாவையே உரிச்சு வந்தவன் பண்புல. அம்மா எப்படியோ அது மாதிரி, அப்பா நல்ல பேர், அம்மா பொல்லாதவர். ஆனா அவரை சொல்லும்போது என்ன சொன்னார், மகன் என்றொரு கொடிய பாவி பிறந்து. மகன் பேரு மகனாவே பாவி, கொடிய பாவி. அப்ப பிள்ளை அவ்வளவு மோசமானது. இந்த பாவிங்கிற சொல்லிருக்கே, இலக்கிய ஆசிரியர்களுக்கு ரொம்ப கடுங்கோ வரும்போதுதான் பயன்படுத்துவாங்க இந்த பாவியை. இப்ப நம்ம அழகா பாடினவங்கள அடப்பாவி அழகா பாடுறாயன்றோம். இது நாம இந்த அவங்கள சொல்லலையே போயிட்டு இருக்கிறவங்க நம்ம, அதனால அப்படி போறோம். ஆனா அவங்க நல்லவர்கள் கேட்டா, பாவிங்கிறது இலக்கிய ஆசிரியின் வாயினால் வந்துட்டுன்னு சொன்னா அதை விட கீடானவன் வேற யாரும் இல்லை. திருவள்ளுவனார் திருக்குறளிலே ரெண்டு இடத்துலதான் பாவின்னு சொன்னான், ரெண்டே ரெண்டு இடத்துல பாவி சொன்னார், 1330. அது ஒரு மனிதனை சொல்லல, தீய பண்பைத்தான் பாவினர் திருவள்ளுவர். அடாராளம் மனிதர்களை கூட பாவின்னு சொல்லல, தீய பண்பு என்ன, அழுக்காறு என ஒரு பாவி. இந்த பிரத்தியம் வெள்ளையும் ஜல்லையும் போட்டிருந்தாலே இவனுக்கு அப்படி பொச பொச பொசன்னு பாருங்க, இவன் ஒரு பாவினர். இது அறத்து பால்ல வந்த பாவி, பொருட்பால்ல ஒரு பாவி, பொறுப்பால்ல வறுமை என்பது பாவினர். வறுமை சொல்றமே, வறுமை கோட்டை ஒழிக்கணும், எல்லாரும் அப்படி எல்லாம் வந்துடணும் போகணும்னு சொல்றமே, திருவள்ளுவர் தான் வறுமையை பாவினர். ஆகவே திருவள்ளுவர் வறுமையை பாவி என்றார், அழுக்காற்றை பாவி என்றார். வேற யாரையும் மனுஷனை கூட பாவின்னு சொல்ல. இதை கம்பர் பெருமான் அப்படியே பார்த்தார். இப்போ இது இரவு நேரம், மணி 2:30 அல்லது 3 இருக்கும் இரவு நேரம். இதோ இங்கே அரண்மனை கோசலையும் தசரதனமாக பேசி, இது கைகையையும் தசரதனமாக பேசிக் கொண்டிருந்தாங்க. என்ன பேசினாங்க, பட்டத்துக்கு முதல் நாள் ராத்திரி பேசினாங்க. என்ன கேட்பாங்கன்னு தெரியும் உங்களுக்கு, என் மகன் தான் ஆளணும். ஐயோ, அது மட்டும் விட்டுறேன், மற்றதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு. மணி 11 போனவன் 12:30 வரைக்கும் ஆகி போச்சு. அவன் நான் என்னுடைய நான் கேட்ட 2 தந்தா இருப்பேன், இல்ல பால்டால் வச்சிருக்கிறேன், அப்படியே குடிச்சிடுவேன் அப்படிங்கிற. மணியோ 2:30 ஆகி போச்சு. கம்பர் பார்த்தார், இனிமே கைகையை மதிக்கிறதான்னு பார்த்தார். மானா பாவி, இனி என்பல, உன் கழுத்தின் நான் உன் மகனுக்கு காப்பு நானாம் என்றான். மணி 3 கேட்டு கேட்டு பார்த்த கெஞ்சி கைகள் என்ன, மானா பாவி இனி என்பல. சரி சரி, நாளைக்கு உன் மகன் பட்டத்துக்கு வரட்டும், அவனுக்கு வந்து காப்பு கட்டுறதுக்கு வேற கயிறு தேவை வேண்டாம், உன் கழுத்தில் இருக்கிறதே கட்டி விடுவேன். இதை விட கொடுமையான சொல்ல முடியுமா? மானா பாவி இனி என்பல, உன் கழுத்தின் நான் உன் மகனுக்கு காப்பு நானாம் என்றான். அந்த பாவி இந்த பாவி, கொடிய பாவி பிறந்து கொலை முதல் கடிய பாவ கலன் போல் வளருனான். விட மாட்டேங்கிற, நான் திருக்குறள் விட்டு தான் போறான்னு பாக்குறேன், பரஞ்சோதியார் திருக்குறள் விட்டு போவாது. பாவ கலன்னர் அந்த பையன் அப்படிப்பட்டவன் கேட்டா, புள்ள உலகத்துல பாவமா இருக்கிறதெல்லாம் என்னவோ அந்த சரக்கெல்லாம் ஏத்துக்கிற மரக்கலம் வேண்டாம், இவன் ஒரு மரக்கலம்னு சொல்லலாம். என்ன மரக்கலம்னாரு, மற்றதெல்லாம் போய் வந்து அருமையான அந்த காலத்துல வந்து பொண்ணோடு வந்து கரியோடு பெயரும்னு சங்கலிக்கோடு இருக்கிற கப்பல் எல்லாம் என்ன வருமா, பொண்ணு அப்படியே கட்டி கட்டியா அடிச்சிட்டு வருமா. நம்ம தமிழகத்துல கொண்டாந்து இறக்கிட்டு இங்க இருந்து மிளகை ஏத்தி கொண்டு போமா, பொண்ணோடு வந்து கரியோடு பெயரும். இந்த கறி வல்லினக்கறி, அதான் மிளகுன்னு அர்த்தம். அப்படி போட்ட நல்ல மறக்கலாம், நல்ல மறக்கலாம். என்னன்னா பாவம்ங்கிற பெரிய மூட்டைகளை ஏத்துக்கிற மறக்கலாம். இது யார் சொன்னது? திருவள்ளுவர் சொன்னது. நெடுநீர் மறைவி மடி துயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன். அப்பா நீ கெட்டு போகணும்னாப்பா இந்த கப்பல்ல ஏறுனர். சிவ சிவ எந்த கப்பல்ல ஏறினர்? நெடுநீர். நல்ல அருமையான திருக்குறள். எந்தெந்த செயல்களை விரைவா செய்யணுமோ அதை விரைவாகவும் செய்யணும், எதை கொஞ்சம் ஒத்தி போடணுமோ ஒத்தியும் போடணும். விரைவா செய்ய வேண்டியதை நீட்டிக்கப்படாது, நீட்டி செய்ய வேண்டியதை முதலே ஆரம்பித்தது. அதான் நெடுநீர்னா மிக விரைந்து செய்ய வேண்டியதை இவங்க ஒத்தி போடுறான். அந்த விரைந்து செய்ய வேண்டிய காரியங்களை ஒத்தி போடுகிறார் பாருங்க, அந்த ஒத்தி போடுகிற ஒரு பண்பு. மறவி எது எடுத்தாலும் மறதி. சார் கண்ணாடி இங்கேயே முன்னே இருக்கும், கண்ணாடி இங்க வச்சுட்டேன், கண்ணாடி அதை இங்கேதான் போ, இங்க இருக்காரு. சரி சரி, பெட்டி இங்க வச்சுட்டு, பெட்டி அதான் வாங்கி வச்சிருக்காரு சார் கிளம்பி. ஓ ஆமா கிளம்பி கிளம்பி. அந்த இது எங்க சார்? திருநீர் இங்க வச்சு சார். அதை திருநீர் தான் நான் அவரு கொடுத்துக்க, நீங்க வச்சு. ஓ மறந்துற மறந்துற, இந்த மக்கு இருக்கானே இவன் ரெண்டாவது ஆள். மறதி. இன்னொன்னு மடி, சோம்பு எடுத்தணும். ஆற்காட்டுக்கு போகலாங்களா? அது கடக்கு போங்க. வேலூர் போவங்களா? கடக்கு போங்க. ரத்தினகிரியிலேயே கோயில் போயிட்டு வருவாங்களா? அது கடக்கு போங்கன்றான். தொடக்காம போட்டுட்டே இருந்துடுறான் இந்த சோம்பி. மூணு. இன்னொருத்தன் எப்ப போனாலும் சரி அந்த மூதை அம்மாவுடைய ஆசீர்வாதம் இல்ல பேசிட்டே இருப்பான். என்ன சார் ஒரு பர்லாங்கல என்ன தூக்கம் வந்துருக்கு அளவு? ஒரு பர்லாங்க நீண்ட தூரம் போகும்போது தூக்கிட்டு தான் போறோம். அது திருவள்ளுவர்னா அப்படி படுத்து இப்படி படுத்துட்டு போறோம். அடுத்தவனுக்கு இறைஞ்செல்லாம படுத்து தூக்கிட்டு போறோம். அது வேற விஷயம். பக்கத்தில் கொஞ்சம் இடிச்சு அடிச்சு சொன்னா என்னதான் பண்ணுவீங்க? இந்த தூக்கம், இந்த நான்கும், இந்த நான்கும் தான் ஏன் ஒருத்தன் கெட்டு போகணுமோ அவன் விரும்பி ஏற வேண்டிய கப்பல் அப்படின்னு. நீ கெட்டு போகணும் இந்த கப்பல் ஏறான். எது? நெடுநீர் மறவி மடி துயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன். அந்த கலனை உணா நீங்க போறாருன்னு. இவன் என்ன பண்ணவனா, கரிய பாவக்கலன் போல் வளருனால், பாவத்தை ஏற்றி கொண்டு போகிற மரக்கலம் போல வளர்றான். இந்த மரக்கலம்னு சொன்னவனே திருக்குறள் ஞாபகத்து வராம இருக்க முடியாது, இருக்க கூடவும் கூட. அதனால அப்படி வளர்றான். சரி, இப்ப அப்பா ஆச்சு, பெண் மனைவி ஆச்சு, பையன் ஆச்சு அல்லவா? இது அந்த பையனுக்கு 16 ஆண்டுகளுக்கு பின். ஆமா, 16 ஆண்டுகளுக்கு பின் வயசு வந்த பையன் இவன் தான். இளமையிலேயே பாவத்தினுடைய மூட்டையெல்லாம் கட்டிட்டு வர்றானா? நல்ல வயது வந்தது. இனிமே சொல்லவே முடியல, மைக்கில சொல்றோம் அல்லவா? பெருமான் தான் நம்மை மன்னிக்கணும். ஆனாலும் வரலாற்றில் இவ்வளவு கொடிய பாதகனை கூட பெருமான் கருணை செய்கிறான் சொல்வதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால சொல்றோம் அவ்வளவு கூசும். வயது வந்த பிறகு தன்னுடைய ஈன்ற தாயை காதலிக்கிறான். இது சிவ. இதை விட ஒரு பெரிய கொடுமை, அவள் அதற்கு இணங்குகிறாள். எல்லாம் சபை குறிப்பினன்றே முற்ற வேண்டிதான். இந்த செயல் குறிப்பாக தெரிந்தும் அந்த தந்தை பொறுமையாக இருக்கிறார், பொறுமையாக. அதனாலதான் அவன் என்ன சொன்ன, காய்ச்சீனம் மாறினான் கோபம்னா அவனுக்கு என்னன்னே தெரியாது. பொறுமை, அவ்வளவு பொறுமை. கொண்ட மனைவி தன் ஈன்ற மகன் காதலிக்கிறான். ஆனாலும் இவன் அந்த அவரோட தெரியுது, குறிப்பாக தெரிந்தும் கூட அப்படியே இருக்கு. எதுக்காக அப்படி இருந்தானா? ஒரு கருப்பு அண்ணமா. ஆமா, இந்த செயலானது அயற்செவிக்கு உயலாவண்ணம் உள்ளத்தடைக்கிறான். அயல் செவினர் இந்த செய்தியை தனக்கு ரொம்ப நெருங்கியவர்கள் மற்றவங்க கிட்ட கூட யார்த்தையும் காதல போய் கட்டி சொல்லல, இப்படி இருக்குதுங்கன்னு சொல்லு, அப்படியே அடைக்கி போட்டுட்டான். இந்த இடம் அப்படி இருக்கணும், இந்த இடம் யாருக்கா இப்படிப்பட்ட பாதகம் வரவே வர வேணாம். நம்ம இப்ப தொழிலாளர் படிச்சுட்டோமோ நிச்சயமா சத்தியமா யாருக்கும் வராது, கட்டம் வராது. மற்ற சில சங்கடங்கள் கூட ஏதேனும் வந்தா கூட இதுலயே இருக்கணுமே தவிர இங்க இருந்து வெளியே போச்சுன்னு வச்சுங்க, மெதுவா நம்ம ஐயா இது உங்க மனசோட இருக்கட்டும்னு சொல்லுவோம், ஐயா வந்து இன்னொரு அப்படி உங்க மனசோட இருக்கட்டும்னு சொல்லுவோம். அதான் இயற்கை, என்ன பண்றது, அதான் மண்ணுடைய இயற்கை. அதனால மற்றவங்க காதுக்கு போவேனான்னு இவ அப்படி இருந்தவன் அப்பதான் சொல்லுகிறார். இந்த ஆசிரியருக்கு பொறுக்கலை பரிஞ்சவனுக்கு, இன்பமோ சிறிது இதில் வரும் துன்பமோ பெரிது. கேவலம் இந்த உடல் இன்பம் இருக்குதே, இந்த உடல் இன்பம் ரொம்ப சின்னது, நம்ம எல்லாம் இல்லறத்தில் இருந்தவங்க தான். ஆனால் அது வருகிற துன்பமோ பெரிது, அது நம்ம அனுபவிக்கிறோம். இன்னைக்கு கூட நம்ம தொடங்கும் போது நம்ம ஐயா வந்து மாசரு பொண்ணே வலம்பரி முத்து அப்படிலாம் ஒரு ஞாபகப்படுத்தினாங்க, அப்படிதான் சொன்னாவன் மாசரு பொண்ணே வலம்பரி முத்து ஆஹா அப்படின்னு புரிஞ்சு சொல்லுவான். அரும்பரல் பாவாய் ஆறுயிர் மருந்தே என்றெல்லாம் சொன்னான். அலை இடைப்பெறவா அமிழ்தே என்கோ, யாழ் இடைப்பெறவா இசையே என்கோ என்று உளவா கட்டுரை பலவாராட்டி அப்படிதான் செஞ்சான். அந்த மனையறம் படுத்த காரிக்கு பிறகு அந்த இன்பமே போட்டுது, அவ்வளவுதான் முடிஞ்சு. அடுத்தது மோதா மாதவி அரங்கேற்று காதை ஆடினாள், பரிசு பெற்றாள். நான்காவது காதையில அந்த பரிசை ஒரு வேட்டை கொடுத்து தோடிட்ட கொடுத்து, இதை யார் பெறுகிறாரோ அவளுக்கு நான் வந்து மனைவி ஆகுவேன்னு சொல்லிட்டேன். நம்ம செட்டி தம்பி போச்சு வாங்குச்சு அப்பவே போட்டுது அவங்க வீட்டுக்கு, எஞ்சிய வள்ளித்திரையில் காண்க. இன்பமோ சிறிது மனையறம் படுத்த காதை தவிர சிலப்பதிகாரத்தில் இன்பமே இதில் வரும் துன்பமோ பெரிது. அந்த துன்பத்தை அவனே சொன்னான், அவனே சொன்னான். இருமுது குறவர் ஏவலும் பிழைத்தேன், சிறுமுது குறவிக்கு சிறுமையும் செய்தேன், வழுவெனும் பாரேன் மாநகர் மருங்கி எழுகன எழுந்தாய் என் செய்தனை. அப்பா அம்மா எல்லாம் சொன்னாங்க, நான் கேட்கல. சரி, ஒரு கற்புடைய பெண்ணே ஊர்ல இருந்து பரவாயில்ல, ஊரை விட்டு ஊர் பரப்பலாம்னு சொன்னேன், நீ எப்படிமா என்னோடு வந்த என்று அழறான். இதில் வரும் துன்பமோ பெரிது. இன்னொன்னு, காட்டுக்கு வந்தாச்சு, இதுவே கொஞ்சம் ஒரு பெரிய நம்ம எப்படியோ வந்துட்டோம், தான் வந்தாச்சு, மணி வந்தாச்சு, தம்பியும் வந்தாச்சு. ஒரு மான் போகுது, அது மான் போகும்போது ஏதோ அந்த பாப்பா கேட்டது, பெண்ணு கேட்டது, கொஞ்சம் தூரம் போயிட்டு வேணாப்பா இந்த மான் வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தா வம்பே இல்லையா, ராமாயணமே இல்லை. மனைவி கேட்ட பிறகு அந்த மன மானை எப்படி தராம இருக்கிறது என்று போய் பிடிக்க போனோம். இன்பமோ சிறிது இதில் வரும் துன்பமோ பெரிது. இவ்வளவு துன்பத்துக்கு ஆளாப்பு, ஆனால் அந்த சிற்றின்பத்து கருதி பெரிய துன்பத்தை அனுபவிக்க போகிறான் என்று சொல்லி அந்த பரஞ்சோதி முனிவர் அந்த இடையில சொல்லி முடிந்த. இது மாதிரி அவனுக்கு அந்த அரச பரசலா தெரிஞ்சது, தெரிஞ்சது அவன் வந்து காட்டிக்கல. ஒரு நாள் இந்த இரண்டு பேருடைய கூட்டுறவை பாவி அந்த கண்ணால் பார்க்க முடியாமலுமே வந்து தந்தை அப்பவும் அப்படி என்ன பண்றான், காய்ச்சீனம் மாறி நான் கோவல்ல அப்படியே அடைகிட்டு இருக்கான். இது அந்த பையன் பார்த்துட்டு நம்முடைய உடல் உறவை தாயினுடைய உறவுலையே நம்ம பார்த்துட்டான்னு சொல்லிட்டு அவரை அப்பா வெட்ட போனான். வெட்ட போகும்போது தன்னுடைய தாயன்னும் மனைவி, ஐயோ முருகா அல்லவா, தாயன்னும் மனைவி, நீ அப்பா வந்து அவரை போய் வெட்ட போறேன் என்று சொன்னார். கேப்பானா, தந்தையும் வெட்டினான், தந்தையும் வெட்டினான். இதை விட வேற என்ன இருக்குது, தாயையும் பெண்டாக கொண்டு தந்தையும் வெட்டினான். அப்படி வெட்டின பிறகு போனான், என்ன பண்ணான? கொஞ்சம் பொருள்கள் கையில் இருந்தது. தன்னுடைய தாய் என்னும் மனைவியை அழைத்துக் கொண்டான், பொருளை எடுத்துக்கொண்டான். எங்கேயாவது போய் படைச்சுக்கலான்ட்டு ஊரை விட்டு போனான். போனா போட்டு போறது காட்டு வழி. காட்டு வழியில அப்படி போன உடனே பெட்டியும் சட்டியும் ஒரு பெண்ணும் போறாங்களா? அந்த காலத்தில் என்னன்னு கேட்டா வழிப்பரிசுகின்றவர்கள் இருந்தாங்க. வழிப்பரிசுகின்றவர்கள் அந்த வழிப்பரிசுகிறவங்க இந்த இதை பார்த்தான். பார்த்தீங்கன்னா கையில பெட்டி இருக்குது, பின்னால ஒரு பெண்ணும் வர்றா அப்படின்னு பார்த்தான். அந்த பெட்டியை முதல்ல வாங்கிக்கிட்டான், ரெண்டா வச்சான். வச்சுட்டு அந்த பெண்ணை தாயாகிய மனைவியும் அழைச்சிக்கிட்டான் அவன். அவ்வளவா என்னமோ காத்திருந்தவன் டேஷ் நேத்திருந்தவன் கூட்டுவான். அவ்வளவுதான். அதான் ஐயோ நான் அதெல்லாம் இல்லை, இவன் பழைச்சா போகணும்னு போச்சு. இப்பொழுது காட்டு வழியே போகிறான். எங்கே போவான்? எங்கே போவான்? அதான் சொல்லுகிறான். சென்று தேனீரை, ஆமா, சென்று தேனீரை சிக்கர வாழலாம் என்ற எண்ணம் உண்டைய வண்ணம் அல்ல. நம்ம இன்னமும் சரி, அப்பாவெல்லாம் கொலை பண்ணிட்டு அம்மா கூட வாழ்ந்தோம், அம்மா கூட இருந்து நம்ம பொருளாடுத்துட்டு இங்கேயாவது வாழப்போலான்னு நினைக்கிறோம். நாம நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று அப்படி நினைக்கிறாமே. நினைத்து சொல்லிட்டு, ஒன்று நாம் என்ன தெய்வம் ஒன்று எண்ணியது என்ற வார்த்தை இவனிடைப்பட்டதால் தாதி தந்தன எற்கினி யார் துணை. பார்த்தான் இது வரைக்கும் யார் துணை? இளமை காலத்தில் அப்பா அம்மா துணை. அந்த அப்பாவை வெட்டியாச்சு. அம்மா வேறு துணையா கூட இருந்தா அவளை எவனும் அழைச்சிட்டு போட்டான். இனிமே யார் துணை? யாருப்பா துணை? நம்முடைய மணிவாசகர். இதைத்தான் நான் ஞானிகள் முன்னையே சொல்றேன், அனுபவிச்சுட்டு வந்து சொல்றான். ஞானியர் முன்னுமே சொன்னாங்க, ஐயா நமக்கு யாருங்க துணையினாரு, யாருங்க சுற்றம்னார். தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதிவகையும். அதாப்பா உண்மை, அதுதான். தாமே தமக்கு சுற்றம். ஒரு காலையல்லை போய் இந்த உடல் பிரிந்த ஆன்மா போகும்போது யாருப்பா சுற்றம்னர்? நீயேதான் அப்பா, நீயேதான் பையன், நீயேதான் கணவன், நீயேதான் மனைவி, நீயேதான் தாத்தா, நீயேதான் பேரன், நீயேத மாமா, உன் நீயேத மச்சான். தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதிவகையும். வீட்டில இருந்து 8 மணி ஆன உடனே என்னங்க சாப்பிடுவாங்களே அப்படின்னு கூப்பிடுவாங்க. இனிமே இப்ப யாரு கூப்பிடுவா? தாமே தமக்கு விதிவகையும். நீயா சாப்பிட்டாலும் சாப்பிட்டதுதான், சாப்பிடலனாலும் சாப்பிட்டதுதான். நாம் ஆர் எமது ஆர் என்ன மாயம். இதோ தாப்பா ஞானிகள் முன்னையே சொன்னாங்க. நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் அருமையா வலிவலம் தேவாரத்துல, ஆய மாய காயம் தன்னுள் ஆய மாய. நமக்கு சுற்றமாக இருந்தது, நமக்கு வேண்டியவங்களா இருந்தது. ஆய மாய காயம் தன்னுள் ஐவர் நின்று ஒன்றல் ஒட்டா. ஏண்டா இந்த உடம்போட வாழும்போதா நீ யோகிதையா இருந்தியா? இல்லைங்களே, இந்த 5 பேர் உள்ள இருந்துகிட்டு ஒருத்தன் பார்க்கலாமா, ஒருத்தன் கேட்கலாமா, ஒருத்தன் சாப்பிடலாமா, ஒருத்தன் தூங்கலாமா, ஒருத்தன் இருக்கலாமா? ஆடாரா ஐவர் நின்று ஒன்றல் ஒட்டார் மாயமோ என்று அஞ்சுகின்றே வலிவலம் மேயவனே. திருவள்ளி வளர்த்து பதியும் அது. அதனால் இதெல்லாம் மாயம் என்று கருதுகிறேன். எனவே என்ன தெரியும், தாயும் நீயே தந்தையும் நீயே சங்கரனே அடியே அல்ல. என்ன மாயம்னாரு, அவர் மாயமோ என்று அஞ்சுகின்றேன். வலிவலம் மேயவனே, நீதான் தாயும் நீயே தந்தையும் நீயே. அருமையா ஞானசமுந்தர் பாடல், அது முன்ன திருவாசகம் மணிவாசகர் பாடல். நீதான் இப்படியாக இருக்கிற இந்த நிலைமையெல்லாம் அவனுக்கு என்னன்னா, வேற யாரு வந்து அவங்களுக்கு வர முடியும் துணையாக? ஒருத்தரும் இல்லை. அப்ப பார்த்துதான் பிரம்மகத்தி, பிரம்மகத்தி தோஷம்னு ஒண்ணு பேர், பிரம்மகத்தி தோஷம். அது என்னன்னு கேட்டா, உருவாக இல்லாமல் அருவாக இருந்து பின்னால வந்து பாடாப்படுது. அது பார்த்துதான் பாவம், இவன் தன்னந்தனியா போறான், காட்டுல போறான், கையில சில்லறையும் இல்லை, கொண்ட அப்பாவை தான் கொண்டுட்டான், நாம துணையா இருப்போம்னு சொல்லிட்டு போய் பிடிச்சுதான். எது பிரம்மகத்திங்கிற ஒண்ணு பிடிச்சா என்ன செய்யும்னு இல்ல. இப்ப இந்த இது கூட எய்ட்ஸ் நோய் என்ன செய்யும்னு ஒன்று தினமணியில் ஒருத்தான் போட்டிருந்தான். எய்ட்ஸ்னா என்னன்னு, ஏன்னா பலரும் எய்ட்ஸ் எய்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. சில சில செய்திகளை தினமணி தான் ரொம்ப அருமையா விளக்கும். நான் யாரும் நிருபர் அல்ல, ஏஜென்டும் அல்ல, ஆனால் எனக்கு உகந்த தாள் தினமணி தான், ஓரளவு ஸ்டாண்டர்டா இருக்குது. அதனால அதுல போட்டு அது போல வந்து ஹவாலான என்னன்னு தெரியாது எழுதிருந்தான் ஒருத்தரும். ஆமா, நீங்க ஹவாலா மசம் தெரிஞ்சிட அப்படின்னா என்ன? இப்படிப்பட்ட சில செய்திகளை விளக்குவதில் ரொம்ப அருமையா தினமணி தன்னுடைய பணியை செய்து வருகிறது. ஆமா, ரொம்ப